நிகழ்வினுடைய இறுதி உரையாக அல்லாஹுவின் பத்து கட்டளைகள் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துவதற்காக ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அமீர் ஷேக் ஜசீம் இஸ்லாமி அவர்களை அன்போடு
அழைக்கின்றேன். ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. جماعة المسلمين درها نهر كلينال نداتا پرهند இந்த ஒரு நாள் ஒன்று கூடலின் இறுதி உபதேசத்திலே நாம் இணைந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய உபதேசங்களில் யார் யாரெல்லாம் சத்தியத்தை நாடுகிறார்களோ அவர்களுக்கு இந்த சத்தியம் புலப்படக்கூடிய வகையில் பல தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போல யார் யார் இந்த இஸ்லாத்திற்குள் இருந்து கொண்டு பலவீனமான ஈமான்களோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய ஈமான்களை புதுப்பிக்கக்கூடிய வகையில் அதனை புத்துயிர் கொடுக்கக்கூடிய வகையிலே இன்றைய உபதேசங்கள் அமைந்திருப்பதை நாங்கள் பார்த்தோம். அதன் இறுதி அம்சமாக அல்லாஹினுடைய பத்து கட்டளைகள் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என நினைத்திருக்கிறேன். ஒருவருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்ன அல்லாஹினுடைய கட்டளைகள் பத்து தானா, இதைவிட அதிகமான கட்டளைகள் இருக்கிறவே, அது ஏன் இந்த பத்து கட்டளைகள் என்ற ஒரு சந்தேகம் வரலாம். இந்த பத்து கட்டளைகளை பொறுத்தவரையில் ஒரே ஹதீஸினூடாக ஒரே செய்தியினூடாக அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை சொல்லி இருப்பதால் அதுவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களாக இந்த விடயங்கள் இருப்பதால் உங்களுக்கு நான் இதனை ஒரு ஹதீஸினூடாகவே ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கிறேன். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் முஸ்னத் அஹமத் என்ற கிரந்தத்தின் 17800வது இலக்கத்திலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இது நடந்தது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே. அவர்களுடைய காலத்திலே அல்லாஹ்வு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அதே போன்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு சில விடயங்களை சொல்லி அதை மக்களுக்கு தெளிவுபடுத்தும்படி சொல்கிறார். இது சம்பந்தமாகத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் ஹாரிஸ் பின் அஷ்அரி என்ற நபித்தோழர். அவர்களுக்கு ஐந்து கட்டளைகளை கொடுத்தார். கொடுத்து சொன்ன இந்த ஐந்து ஏவல்களையும் நீங்கள் எடுத்து நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த கட்டளைகளை பனு இஸ்ரவேலர்களுக்கும் ஏவி அவர்களையும் செயல்படுத்த வைக்க வேண்டும், அவர்களும் செயல்பட வேண்டும் என்ற ஒரு கட்டளையை அல்லாஹு தஆலா யஹ்யா பின் ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கினார். என்றாலும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சில வேலைப்பழுக்களின் காரணமாக அதனை அவர்கள் தாமதப்படுத்திவிட்டார்கள். அதனை உரிய நேரத்திற்கு சொல்லப்பட்ட உடன் அதனை அவர்களால் சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை, சற்று தாமதப்படுத்தினார்கள். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரே காலத்திலே வாழ்ந்த இரண்டு நபிமார்கள் என்பதால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஃபகால சொன்னார்கள், இன்னக கத் உமிர்த பிஹம்சி கலிமாத், உங்களுக்கு அல்லாஹு தஆலா ஐந்து கட்டளைகளை ஏவினான் அல்லவா, அந்த கட்டளைகளின் பிரகாரம் நீங்களும் நடந்து அதே போன்று பனு இஸ்ரவேலர்களுக்கும் அதை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா ஏவினான் அல்லவா, ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் அதனை செய்யவில்லையே, நான் அந்த பொறுப்பை எடுக்கவா, நான் அந்த வேலையை செய்யவா என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யஹ்யா பின் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், நான் பயப்படுகிறேன், ஒருவேளை நான் சொல்ல வேண்டிய இந்த பொறுப்பை நீங்கள் முந்தி சொல்லிவிட்டால், ஒருவேளை நீங்கள் ஏன் சொல்லவில்லை அல்லாஹுத்தான என்னிடத்திலே கேள்விகளை கேட்டு என்னை வேதனை செய்து விடுவானோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள். இவர்கள் பனு இஸ்ரவேலர்களை அந்த பைத்துல் மக்தஸ் என்ற அந்த புனிதஸ்தலத்திலே ஒன்று சேர்த்தார்கள். பள்ளி நிரம்பிவிட்டது. ஒரு உயர்வான இடத்திலே உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்து அல்லாஹை புகழ்ந்து அவனை வாழ்த்தினார். இந்த ஹதீஸிலே முதல் கட்டமாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், நபிமார்களுக்கு அந்த நபிமார்கள் உள்ள காலத்திலே அல்லாஹு தஆலா சில கட்டளைகளை கொடுத்து அதனை நீங்களும் அமல்படுத்த வேண்டும், ஏனைய மக்களுக்கும் எட்டி வைக்க வேண்டும் என்ற கட்டளையை கொடுக்கிறார். ஆனால் நபிமார்கள் இல்லாத காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இறுதி தூதுவம் முடிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் இந்த பொறுப்புகளை ஏற்றிருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களாகிய நாங்கள் என்பதை எந்த ஒரு முஸ்லீமும் மறந்துவிடக்கூடாது. இந்த பொறுப்பை நாங்கள் சுமந்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாங்கள் ஏற்றிருக்கிறோம், அந்த கட்டளைகளை நாங்களும் செயல்படுத்துவதோடு ஏனைய மக்களுக்கும் அதனை செயல்படுத்தக்கூடியவாறு அவர்களுக்கும் சரியான இஸ்லாமிய அழைப்பை கொடுப்பது என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமையாகும். இந்த பொறுப்பை நாங்கள் சுமந்திருப்பதனால் இதனால் ஏற்படக்கூடிய பல சோதனைகளையும் கஷ்டங்களையும் நாங்கள் தாங்கிக் கொள்வதோடு இந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றி அல்லாஹுடைய பெருமதி வாய்ந்த அந்த சுவனத்தை நாங்கள் அடைய வேண்டும், அதே போன்று அல்லாஹுடைய கடுமையான தண்டனையாகிய அந்த நரகத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக வேண்டும். எனவே இப்பொழுது நபிமார்கள் இல்லை, இந்த இஸ்லாத்தை சரியான முறையில் எட்டி வைப்பதற்கு அவர்களுடைய பணியை செய்வதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். அவர்களுக்கு பிறகு இந்த சத்தியத்தை யார் யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்கள், யாரெல்லாம் எடுத்து நடக்கின்றார்களோ அவர்களுடைய பாரிய பணி என்னவென்றால் அவர்களும் இதனை நடைமுறைப்படுத்த வேண்டும், அதே போன்று ஏனைய மக்களுக்கும் இதனை எட்டி வைக்க வேண்டும். இந்த பொறுப்பை அவர்கள் செய்யாமல் விட்டார், அறியாமல் இருந்தால் அதனுடைய விஷயம் வேறு. அல்லாஹு தஆலா ஒருவேளை அவர்களை கூப்பிட்டு மறுமை நாளிலே பரிசு வைக்க வாய்ப்பிருக்கிறது. அறிந்ததன் பிறகு அந்த பொறுப்பை சரியாக செய்யாமல் இருந்தவர்கள், மார்க்க விஷயங்களிலே பொறுப்போக்காக இருந்தவர்கள் அல்லாஹுடைய தண்டனைக்கு அவர்கள் பயந்து கொள்ளவில்லை. தங்களுடைய சொல்லாலும் தங்களுடைய செயலாலும் இந்த தீனை வளர்க்க வேண்டிய பாரிய பொறுப்பு முஸ்லீம்கள் குறைவாக இருந்தாலும் அந்த குறைவான முஸ்லீம்களை சார்ந்து இருக்கிறது. காலங்களில் உங்களுக்கு செய்யப்பட்ட உபதேசம் என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தனிநபராக இருந்தார், அவர்களுக்கு ஆதரவாக அவர்களுடைய குடும்பத்தில் கூட யாரும் இல்லை, அவர்களுக்கு ஆதரவாக அவர்களுடைய தந்தை கூட முன் வரவில்லை. அவர் சொன்னார், உன்னை நான் கல்லறிந்து கொள்ளுவேன் என்று சொன்னார். உன்னை நான் ஊரை விட்டு விரட்டி விடுவேன் என்று சொன்னார். இந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் தனி ஒரு நபராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மார்க்கத்தை சொன்னார். ஆனால் அல்லாஹ்வுடைய உதவியால் இந்த ஊரிலும் தான் ஏனைய பகுதிகளில் தான் தனி ஒரு நபராக அல்ல, பல பேர்களாக இருந்து நாங்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். எங்களால் இந்த மார்க்கத்துக்கு ஒரு இழிவான நிலை, ஒரு துயரமான ஒரு நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது. எங்களுடைய மார்க்கத்தில் எங்களுடைய நடவடிக்கைகளின் காரணமாக, எங்களுடைய சொல் செயல்களின் காரணமாக மக்கள் முகம் திருப்பக்கூடிய அளவிலே நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. இப்படி யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்து கொள்ள வேண்டும். எனவே எஹியா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலர்களை பைத்துல் மக்தஸிலே அழைத்து அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கக்கூடிய அந்த கட்டளைகளை ஒவ்வொன்றாக சொல்லுகிறார்கள். இன்னல்லாஹ அமரனி பிஹம்ஸி, அல்லாஹு தஆலா எனக்கு ஐந்து விடயங்களை ஏவி இருக்கிறான். அந்த ஐந்து விடயங்களின் பிரகாரம் நானும் அமல் செய்ய வேண்டும். அந்த ஐந்து விடயங்களை உங்களுக்கும் ஏவி நீங்களும் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹு தஆலா ஏவி இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அவ்வளவு அதிலே முதலாவது அந்த நீங்கள் அல்லாஹுக்கு அடிபணிய வேண்டும், அல்லாஹுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும், அவனையே நீங்கள் வழங்க வேண்டும். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு நீங்கள் எந்த ஒன்றையும் இணை வைக்க கூடாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹுக்கு மாத்திரம் வணங்க வேண்டும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அது பிழை என்பதை காட்டுவதற்காக ஒரு உதாரணத்தையும் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதற்கு உதாரணம், ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் ஒரு அடிமையை தன்னுடைய பணத்தை கொடுத்து, அது தங்கமாக இருக்கலாம் வெள்ளியாக இருக்கலாம், அந்த பணத்தை கொடுத்து ஒரு அடிமையை இவர் வாங்குகிறார். பிள்ளைகளை கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க, உங்களுக்கு பயன் செய்கிறது கஷ்டமாயிருக்கு. ஒரு அடிமையை தங்கம் வெள்ளியை கொடுத்து, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை கொடுத்து ஒருவர் வாங்குகிறார், வாங்கி அவரை வேலைக்கு விடுகிறார். வேலைக்கு விட்டு அந்த அடிமை என்ன செய்கிறார் என்றால், இவருடைய பணத்திலேயே வாங்கப்பட்ட ஒரு அடிமை, இந்த அடிமைக்கு இவர்தான் உணவு கொடுக்கிறார், இந்த அடிமைக்கு தேவையான உடை வசதிகளையும் இவர் தான் கொடுக்கிறார், இந்த அடிமையின் அடிப்படை தேவைகள் அனைத்தையும் இந்த மனிதரே கொடுக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த அடிமை என்ன செய்கிறார் என்றால், தான் உழைத்து தன்னுடைய சம்பாத்தியத்தை எடுத்து இன்னொருவருக்கு கொண்டு கொடுக்கிறார். தன்னுடைய எஜமானருக்கு கொடுக்காமல், தனக்கு செலவழிக்கக்கூடிய, தனக்காக பாடுபடக்கூடிய தன்னுடைய எஜமானருக்கு கொடுக்காமல் இன்னொரு எஜமானருக்கு இவர் கொண்டு கொடுக்கிறார் என்றால், இது எவ்வளவு ஒரு பிழையான ஒரு விஷயம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யஹ்யா கேட்டார்கள், உங்களிலே யாருக்கு அவருடைய அடிமை இப்படி இருக்க வேண்டும் என்று விருப்பமாக இருக்கு, அவருக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று கேட்டார்கள். யாருக்குமே விருப்பம் இருக்காது. நான் செலவழிக்கிறேன், நான் காசு கொடுத்து வாங்கிய என்னுடைய அடிமை, என்னுடைய முழு ஊதியத்திலே வாழக்கூடிய என்னுடைய அடிமை, அவள் உழைத்து இன்னொருவருக்கு பணம் கொடுத்தால் என்னால் தாங்க முடியுமா, அதை சந்தோஷமாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு காலமும் ஏற்க முடியாது. இதனை எதற்கு உதாரணமாக காட்டுகிறார்கள் என்றால், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைப்பதற்கு. அல்லாஹ்வை பொறுத்தவரையில் அவன் தான் உங்களை படைத்தான், உங்களுக்கு தேவையான அனைத்தையும் அவன் தான் அளிக்கிறான். எனவே அந்த அல்லாஹ்வுக்கு நீங்கள் அடிபணியுங்கள், அவனுக்கு எந்த ஒன்றை கொண்டும் நினைவைத்து விடாதீர்கள். ஒரு அடியான் இணை வைத்தால், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைப்பானாக இருந்தால், அவன் தன்னுடைய அடிமையின் உழைப்பை இன்னொருவருக்கு கொடுப்பதற்கு எப்படி விரும்ப மாட்டானோ அதே போன்று அல்லாஹும் இந்த விஷயத்தை விரும்ப மாட்டான். இது அல்லாஹுக்கு செய்யக்கூடிய மாபெரும் அநியாயம் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இதனைத்தான் அந்த உதாரணத்தின் மூலமாக யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். முதலாவது விடயத்தை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும், ஷிர்க் வைக்கக்கூடாது. இந்த சமூகங்களை பொறுத்தவரை சிலைகளை வணங்கினால் மாத்திரம்தான் ஷிர்க். வேறு இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் அவர்கள் ஷிர்காக பார்த்ததே இல்லை, ஆனால் அல்லாஹும் அவரை ஷிர்காக கருதி இருக்கிறார். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதனை ஷிர்காகத்தான் கருதி இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு எடுத்துக் கொண்டால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகை. இந்த தொழுகையை பொறுத்தவரை ஷிர்க்குக்கும் குஃப்ருக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் தொழுகை. யார் தொழுகையை விடுகிறாரோ அவர் ஷிர்க் வைத்து விட்டார், அவர் நிராகரித்து விட்டார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆனால் இந்த ஷிர்கை பொறுத்தவரை இன்று சமூகங்களிலே சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எத்தனையோ பேர் தாங்கள் முஸ்லீம்கள் என்று சொல்கிறார்கள், தாங்கள் இஸ்லாமியர்கள் என்று சொல்கிறார்கள், ஆனால் அவர்கள் இந்த கடுமையான ஐந்து நேர கொள்கைகளை சரியாக நிறைவேற்றுவது கிடையாது. நினைப்பு வந்தால் நிறைவேற்றுவார்கள், ரமலான் வந்தால் நிறைவேற்றுவார்கள், அல்லது வாரத்துக்கு ஒருமுறை ஜும்மா சொல்வார்கள், அல்லது பெருநாள் வருடத்துக்கு ஒரு முறை பெருநாள் தொழுகை சொல்வார்கள். இந்த சமூகங்களிலே அவர்களை எல்லாம் முஸ்லீம்கள் என்று அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தின் பார்வையில் இந்த தொழுகையை விட்டவர்கள் காதுகள், இஸ்லாத்தின் பார்வையில் இந்த தொழுகையை விட்டவர்கள் முஷ்ரிக்குகள். ஆனால் இந்த சமூகங்களிலே இந்த குஃப்ருகளும் ஷிர்க்குகளும் சர்வ சாதாரணமாக பல விடயங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சூனியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், இன்று சர்வ சாதாரணமாக குடும்பங்களை பிரிப்பதற்காக, கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துவதற்காக, ஒரு தனிப்பட்ட நபரிலே கோபம் இருப்பதன் காரணமாக அவர்களை குழப்புவதற்காக எல்லாம் சூனியக்காரர்களிடத்திலே சென்று சூனியம் செய்யப்படுகிறது. இந்த சூனியம் குஃபர், நிராகரிப்பு. ஆனால் இது சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று தாளத்து கட்டுகிறார்கள். அப்படி யாராவது சூனியம் செய்தால் அந்த சூனியம் தன்னை தாக்கக்கூடாது என்பதற்காக, தன்னுடைய பிள்ளைகளை தாக்கக்கூடாது என்பதற்காக, அல்லது தன்னுடைய வீடுகளை தாக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் தாளத்து கட்டுகிறார்கள், அல்லது வீடுகளுக்கு காவல் போடுகிறார்கள், மந்திரிக்கிறார்கள். அதை தங்களுடைய உடுப்புகளிலும் தங்களுடைய கழுத்துகளிலும் தங்களுடைய கைகளிலும் கட்டி தொங்க விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுவும் ஷிர்க். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். 10 பேர் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக, பய செய்வதற்காக. அவர்கள் வந்த பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு மார்க்கத்தை விளக்கப்படுத்தி 9 பேரிடத்திலே இஸ்லாத்திற்கான அந்த பயத்தை எடுத்தார். ஒருவரிடத்திலே வெறுக்கவில்லை. உடனே கேட்கப்பட்டு அல்லாஹ்வின் தூதரே, 10 பேர் வந்த இடத்திலே 9 பேரை கெடுத்திருக்கிறீர்கள், ஒருவருக்கு ஏன் எடுக்கவில்லை, என்ன காரணம், என்ன பிரச்சனை வருகிறது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர் தாயத்து கட்டியிருக்கிறார், யார் தாயத்து கட்டுகிறாரோ அவர் இணை வைத்து விட்டார் என்று அல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உடனே அவர் என்ன செய்தார் என்றால், தன்னுடைய கையை உள்ளே போட்டு அந்த தாயத்தை கலட்டி திட்டி வீசி விட்டார். அதற்கு பிறகுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே பைஅத் எடுக்கிறார். எனவே ஒரு முஸ்லிமுக்கும் இந்த பைஅத்தை செய்து இந்த இஸ்லாத்திலே நுழையக்கூடிய முஸ்லிமுக்கும் இணை வைப்புக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. இணை வைப்புகளை பொறுத்தவரையில் மார்க்கத்திலே பல விஷயங்கள் இணை வைப்புகளாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே போன்று அல்லாஹு தஆலா ஜகாத்து கொடுக்காதவர்களுக்கு என்ன சொல்கிறான், வைலுல் லில்முஷ்ரிகீன் அல்லதீன லா யூதூன ஸகாத் வஹும் பில் ஆஃபிரத்தி ஹும் காஃபிரூன். எவர்கள் ஜகாத்தின் சரியாக கணக்கு பார்த்து அதனை கொடுக்காமல் இருக்கிறார்களோ அந்த முஷ்ரிக்குகளுக்கு கேடு உண்டாகட்டும். அவர்கள் மறுமையினாலே நிராகரிக்கக்கூடிய காவிர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதே போன்று மார்க்கத்திலே பல பிரிவுகளை ஏற்படுத்துவது எவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை ஒன்றுபட்ட இந்த இஸ்லாத்தை பல பிரிவுகளாக ஆக்கி ஒவ்வொரு பேர்களை வைத்து சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த இணை வைப்பாளர்களோடு நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இப்படி மார்க்கத்திலே பல விடயங்கள் ஷிர்க்குகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்வது ஷிர்க். மன் ஹலக பிகைரில்லாஹி ஃபக்கத் அஷ்ரக். யார் அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்கிறார்களோ அவர்கள் இணை வைத்து விட்டார்கள். இந்த சமூகங்களிலே சர்வ சாதாரணமாக பள்ளி மின்பனின் மீதும் குரானின் மீதும் அதே போன்று கற்பிணி தாயின் வயிற்றின் மீதும் குழந்தைகளின் தலையின் மீதும் வைத்து சத்தியம் செய்யப்படுவதை பார்த்தார்கள். இதெல்லாம் ஷிர்கான விஷயங்கள். இப்படி பல ஷிர்கான விஷயங்கள் இந்த சமூகத்திலே ஊடுருவி இருக்கின்றன. இந்த ஷிர்கு தான் பாவங்களிலே மிகவும் கொடிய ஒரு பாவம். இந்த ஷிர்கு யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் ஹராம். அவர்கள் நிரந்தர நரகத்திலே இருப்பார்கள். அவர்களுடன் எப்படிப்பட்ட நன்மைகளாக இருந்தாலும் அவைகள் அழிந்து நாசமாகிவிடும். இதுதான் ஷிர்கினுடைய விளைவு. ஒருவர் எவ்வளவுதான் கோடி கோடியாக அமல்களை செய்தாலும் அல்லாஹ்வுடைய பாதங்களை செலவழித்தாலும் அவரிடத்திலே ஷிர்க் கலந்திருக்குமாக இருந்தால் அந்த அமல்களிலே ஒரு சொத்து பிரயோஜனம் கிடையாது. மறுமை நாளிலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மாட்டிக்கொள்வார்கள். அவர்களுடைய அமல்களை எல்லாம் கொண்டு வந்து அல்லாஹு தஆலா அவர்களுடைய கண் முன்னாலே தூசி தூசியாக பறக்க வைத்து வருவார். இதுதான் ஷிர்க்வாதிகளுடைய நிலைமை. அதேபோன்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கக்கூடிய இரண்டாவது கட்டளையை சொன்னார்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கு தொழுகையை ஏவி இருக்கிறார். ஒரு அடியான் தொழுகைக்கு தயாராக வந்து அல்லாஹுடைய அந்த சன்னிதானத்திற்கு முன்னால் அவன் நிற்கிறான். அவன் யாருக்கு முன்னால் நிற்கிறான் என்றால் வேறு யாருக்கு முன்னாலும் அவன் அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிறான். அவனை அல்லாஹு தஆலா தன்னுடைய முகத்தை கொண்டு வரவேற்கிறான். முன்னோக்குகள் எதுவரைக்கும் இருக்கும் என்றால் அவன் திரும்பி பார்க்காமல் இருக்கும் வரைக்கும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். நீங்கள் தொழுதால் திரும்பி பார்க்காதீர்கள் என்று சொன்னார்கள். இதிலே தொழுகையினுடைய முக்கியத்துவம் அல்லாஹ்வுடைய உதவியால் இன்று உள்ள எல்லா அமைப்புகளையும் விட தொழுகை விஷயத்திலே நல்ல ஒரு அக்கறையோடு நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை பயம் செய்த ஒரு முஸ்லிம் எந்த காரணமும் இல்லாமல் உரிய அந்த காரணங்கள் இல்லாமல் தொழுகை விடுவாராக இருந்தால் அவர் காதிராக இருவார். உரிய காரணம் என்ன? ஒருவர் தூங்கிவிட்டார், தொழுகை தப்பிவிட்டார், எழுப்பி தொழுது விடுகிறார். இது ஒரு காரணம். ஒருவர் மறந்து விடுகிறார், தொழுகை மறந்து போய்விட்டது, பிறகு ஞாபகம் என்று சொல்லுகிறார். இதில் விஷயம் ஒருவருக்கு புத்தி இல்லாமல் போய்விட்டது, சுய நினைவை அவர் இழந்து விட்டார். இவருடைய சுய நினைவு திரும்பும் வரைக்கும் இவர்களுக்கு தொழுகை இல்லை. இது அல்லாத காரணங்கள் இல்லாமல் யாராவது தொழுகையை விடுவார்களாக இருந்தால் அவர்கள் காஃபிர் முஷ்ரிக்களாக ஆகிவிடுவார்கள். அதே நேரத்திலே இந்த தொழுகையை நிறைவேற்றிருந்த பொழுது உரிய கவனம் அந்த தொழுகையிலே இருக்க வேண்டும். அவர் யாரோடு பேசுகிறார் என்றால் அல்லாஹோடு பேசுகிறார். அவர் அல்லாஹோடு பேசுகின்ற பொழுது அந்த சரியான கவனத்தோடு பேசினால்தான் அல்லாஹு தஆலா அவருடைய அந்த அந்த கவனத்தின் அடிப்படையிலே அவருடைய தொழுகையை அங்கீகரிக்கிறார். ஆனால் கவனமின்றி கவனம் சிதறக்கூடிய வகையில் வேறு சில பல யோசனைகளோடு தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தாமல் தொழுவாராக இருந்தால் அந்த தொழுகையிலே பிரயோஜனம் கிடையாது. இந்த அநேகமானவர்கள் தொழுகையிலே அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? அக்குமி சலாத்து லிதிக்ரி, என்னை நீங்கள் ஞாபகப்படுத்துவதற்காக தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று சொல்கிறார். ஆனால் எங்களில் அநேகமானவர்களுக்கு வாய்களால் அல்லாஹ் என்ற பெயர் உச்சரிக்கப்படுகிறது ஒளிய சிந்தனை இல்லை. அல்லாஹ்வுடைய பக்கம் என்ற சிந்தனை இல்லை. தங்களுடைய உலக தேவைகள், தங்களுடைய உலக நடவடிக்கைகள், எதிர்கால கட்டளைகள் இவைகளிலே தான் கொள்கையில் தக்பீர் கட்டியதில் இருந்து அவர்களுடைய சிந்தனை இருக்கிறது. இது சரியான ஒரு கொள்கை கிடையாது. எனவே நான் சொன்னார்கள், எலியா அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் சொல்ல வேண்டும் தொழுகையிலே திரும்பி பார்க்க கூடாது. ஏன் திரும்பி பார்க்க கூடாது? திரும்பி பார்ப்பதன் மூலமாக சிந்தனை தடுமாறுகிறது. அதே நேரம் திரும்பி பார்க்காமல் சிந்தனையை தடுமாறுவிட்டாலும் அங்கும் தொழுகையிலே பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த எலியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அல்லாஹ்வுடைய கட்டளைகளிலே மூன்றாவது கட்டளை, அல்லாஹ் உங்களுக்கு நூன்பிருக்கிறார், ஒரு மனிதர் இருக்கிறார், அவரோடு பல மக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மனிதருடைய கையிலே ஒரு பை இருக்கிறது, அந்த பையிலே கஸ்தூரி இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கஸ்தூரியின் வாசத்தின் காரணமாக எல்லா மக்களும் அந்த நல்ல நறுமணத்தை நுகர்கிறார்கள், அதற்காக ஆசைப்படுகிறார்கள், பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இவருக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு அங்கு கிடைக்கிறது என்று அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இது யாருக்கு உதாரணம் என்றால் நோன். அல்லாஹு தஆலா உங்களுக்கு நோன்பை எழுதி இருக்கிறார். இந்த நோன்பை நீங்கள் சரியாக நிறைவேற்றுவதன் மூலமாக உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியின் வாடையை போன்று வீசிக் கொண்டிருக்கிறது. இதற்குத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உதாரணத்தை சொன்னார். எனவே இந்த எல்லா மனிதர்களை காட்டிலும் இவர்களிடத்திலே ஒரு தனி ஒரு நறுமணம் இருக்கிறது. இந்த நோன்பு விஷயத்தை பொறுத்தவரையில் இன்றும் சமூகங்களிலே இந்த நோன்பிலே எந்த ஒரு கவனமும் கிடையாது. முதலாவது நோன்பை பிடிப்பார்கள், ரமலானிலே இரண்டாவது நோன்பை பிடிப்பார்கள், கடைசி 27வது நோன்பை பிடிப்பார்கள், கடைசி நோன்பை அநேகமாக பிடிப்பார்கள். இடைப்பட்ட நோன்புகள் எல்லாம் அதை பற்றி ஒரு கணக்கு கிடையாது. ஆனால் நோன்பு விசுவாசியுடைய தூண்கள் ஒன்று. இந்த நோன்பை யார் சரியாக நிறைவேற்றவில்லையோ அவர்கள் கூட இணை வைப்பாளர்களாக, அதே போன்று நிராகரிப்பாளர்களாக மாறுகிறார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக எலியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன நாலாவது கட்டளை, அல்லாஹு தஆலா உங்களுக்கு இதற்கு ஒரு உதாரணத்தை சொன்னார். ஒரு மனிதர் இருக்கிறார், அவரை அவருடைய எதிரிகள் சிறை பிடிக்கிறார், அவரை சுற்றி வளைத்து அவரை பிடித்து விடுகிறார். பிடித்து அவருடைய இரண்டு கைகளையும் பிடித்து அந்த கைகளை கழுத்தோடு சேர்த்து கட்டிவிடுகிறார். இவரால் எதுவுமே செய்ய முடியாது தன்னுடைய கைகளால். அப்படி ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையிலே இவர் மாற்றிக் கொள்கிறார். இவரை அது மட்டுமல்ல, இவரை என்ன செய்கிறார்கள் என்றால் இவரை கொண்டு வருகிறார்கள். எதற்காக கொண்டு வருகிறார் என்றால் இவருடைய கழுத்தை வெட்டுவதற்காக கொண்டு வருகிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் கேட்கிறார், அந்த சிறையில் பிடிக்கப்பட்ட அந்த மனிதர், இந்த கொல்லப்படுவதற்காக கொண்டு வரப்படக்கூடிய அந்த மனிதர் கேட்கிறார், உங்களிடமிருந்து உங்கள் நீங்கள் என்னை கொலை செய்யப் போகிறீர்கள், உங்களிடமிருந்து நான் பாதுகாப்பு பெறுவதற்கு ஏதாவது எனக்கு ஒரு வழி இருக்கிறதா, எதையாவது கொண்டுவிட்டு உங்களிடமிருந்து நான் தப்பிக்கொள்ளலாமா என்று ஒரு வழியை கேட்கிறார். கேட்டு அவரும் தன்னிடத்தில் இருந்த கூடிய குறைந்த சொத்துக்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அவர் தன்னை விடுவித்துக் கொள்கிறார். அவர்கள் அதனை வாங்கிக் கொண்டு இவரை விட்டு விடுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு இந்த எலியா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதுதான் சதகாவுக்கு உதாரணம். இந்த சதகாவை பொறுத்தவரையில் இந்த சதகாவின் மூலமாக ஒரு அதாவது நரகத்திற்கு ஒரு தடையாக அமைந்துவிடுகிறது. நரகம் செல்ல முடியாமல் அதற்கு ஒரு திரையாக இந்த சதகா அமைந்து வருகிறது. அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு வசதி இல்லையா, ஒரு பாதி ஈட்டம்பரம் தான் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதா, அதை கொடுத்தாலும் நீங்கள் சதக்கா செய்து உங்களை நரகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எனவே சதக்காவின் மூலம் ஒரு மனிதர் இக்கட்டான ஒரு நிலைமையில் இருந்து வெளியாகி வருகிறார், தன்னை நரக நெருப்பில் இருந்து விடுதலையாக்கிக் கொள்கிறார் என்பதை காட்டுவதற்காகத்தான் இஸ்லாம் இந்த உதாரணத்தை சொன்னார். எப்படி ஒருவர் எந்த ஒரு நிலைமையிலே மாட்டிக்கொண்டால் எப்படி இருக்கிறது, ஒரு எதிரியிலே மாட்டிக்கொள்கிறார்கள், கொலை செய்வதுதான் வழி, கொண்டு விடுவார்கள், ஆனால் சிதியா கொடுப்பதற்கு ஏதோ கையிலே ஒன்று இருக்கிறதை கொடுக்கவர் தப்பி வருகிறார்கள். அதே போலதான் ஒருவர் நரகத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த சதகாக்களை அதிகம் அதிகம் செய்வதன் காரணமாக அதிலிருந்து அவர்கள் தப்புவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தினத்திலே பெண்களை பார்த்து சொன்னார், உங்களை நான் நரகத்திலே கண்டேன், பதிலிருந்து தப்புவதற்கு வழியும் சொன்னார்கள். என்ன வழி, நீங்கள் அதிகமாக சதகா செய்தீர்கள். உடனே அவர்கள் தங்களுடைய நகைகளை எடுத்து போட்டார்கள். இந்த சதகாவின் மூலமாக ஒரு மனிதனுடைய இக்கட்டான நிலைமைகள் இருந்து வெளியாக முடியும். ஒரு மனிதன் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் என்றால் அவருடைய அந்த சதகாவின் மூலமாக அந்த நோய் குணமாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு மனிதன் நரக வழியிலே சென்று கொண்டிருக்கிறான் என்றால் அந்த சதகாவின் மூலம் அவன் திசை திரும்பி சரியான ஒரு வழிக்கு திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த சதகா ஒரு மனிதனை நரகத்தில் இருந்து காக்கக்கூடிய ஒரு கேடயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக எஹியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி சொல்ல அல்லாஹு தஆலா கட்டளையிட்ட ஐந்தாவது விடயம், வஅமரக்கும் பிதிக்ரில்லாஹி கஸீரா, அல்லாஹு தஆலா அல்லாஹ்வை அதிகம் அதிகம் ஞாபகம் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு ஏவி இருக்கிறார். இதற்கு உதாரணம், சில எதிரிகள் ஒரு மனிதனை துரத்துகிறார்கள், இவர் ஒரு இடத்திலே கடுமையாக மாட்டிக்கொண்டார், இவருக்கு ஓடி தப்புவதுதான் வழி, எனவே அவர்கள் விரைவாக துரத்துகிறார்கள், இவர் வேகமாக ஓடுகிறார். இப்படி ஓடி தன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான ஒரு கோட்டைக்குள் இவர் நுழைந்து வருகிறார். நுழைந்து அதிலே பாதுகாப்பாக இருந்து தன்னை காத்துக் கொள்கிறார் என்று சொல்லிவிட்டு இதனை எதற்கு உதாரணமாக காட்டுகிறார்கள் என்றால் அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதற்கு. அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதற்கும் இந்த உதாரணத்திற்கும் என்ன சம்பந்தம் என்றால், இந்த மனிதனை பொறுத்தவரையில் இந்த மனிதனை ஷைத்தான் என்ற விரோதி பொறுத்துக் கொண்டிருக்கிறான். அவன் தருணம் பார்த்துக் கொண்டிருக்கிறான், எப்பொழுது இந்த மனிதனை வழிநடத்தலாம், எந்த வகையிலே இந்த மனிதனிலே நுழைந்து இவனை பாதிப்பு ஏற்படுத்தலாம், எப்படி இவனுடைய குடும்பங்களுக்கு மத்தியிலே சிக்கல்களை பிளவுகளை ஏற்படுத்தலாம், இஸ்லாத்திலிருந்து எப்படி இவனை தூரமாக்கலாம், சகோதரர்களுக்கு மத்தியே எப்படி குழப்பங்களையும் விரோதங்களையும் குரோதங்களையும் ஏற்படுத்தலாம் என்ற வகையிலே ஷைத்தான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். இந்த ஷைத்தானை பொறுத்தவரை இன்னமும் லக்கும் அட்டுமூபி, அல்லாஹு தஆலா அவனை உங்களுடைய பகிரங்கமான எதிரி என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறார். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் ஷைத்தான் இந்த வேலையை மனிதர்களுக்கு எதிரான இந்த வேலையை செய்து கொண்டே வருகிறார். அல்லாஹ்விடத்தில் சவால் விட்டுத்தான் வந்திருக்கிறார். எப்படி, நான் அவர்களுடைய வலது பக்கத்தால் சொல்வேன், மனிதர்களுடைய அவர்களுடைய இடது பக்கத்தால் சொல்வேன், முன்னால் சொல்வேன் பின்னால் சொல்வேன், எல்லா வகையிலும் முயற்சி செய்து அவர்களை நான் வழிகெடுத்து அதன் காரணமாக உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்ல அடியார்களில் உள்ளவர்களாக அந்த மனிதர்களை நீ காண மாட்டாய் என்று ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் சவால் விட்டுத்தான் வந்திருக்கிறார். அல்லாஹ்வுக்காக சொன்னான், உன்னையும் உன்னை யார் யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களை எல்லாம் நான் நரகத்தில் கொண்டு நிரப்புவேன் என்று அல்லாஹும் சொல்லியிருக்கிறார். எனவே ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்து மறுமை நாள் வரைக்கும் அவன் கவனம் எடுத்து இந்த மனிதர்களை வழிபடுத்த வேண்டும், அவர்களை நரகத்திலே தள்ள வேண்டும் என்பதற்காக அவன் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். அதன் மூலமாக அவன் அனுபவப்பட்டு இருக்கிறான். ஒருவர் 60 வருடம் வாழ்கிறார் என்றால் அவருக்குரிய அனுபவம் எப்படி இருக்கும்? ஒரு விஷயத்தை எப்படி அணுகுவது, ஒருவருடைய வழியிலே எப்படி செல்வது, அவருடைய எப்படி அவருடைய விஷயத்தை கையாளுவது என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து இருந்து வருகிறான். அவனுக்கு மனிதர்களை எப்படி எப்படி எல்லாம் வழிகெடுக்க முடியும் என்பது அவருக்கு தெரியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்படி வரலாம், எந்த அமைப்பிலே வந்து அவனுக்கு அவனுடைய தலைவர் கழுவலாம், அவனுக்கு எந்த தகவலிலே ஓட்டம் இருக்கிறது, அதன் மூலமாக வந்து அவனை வழிகெடுக்கலாம். இந்த வழிமுறைகள் எல்லாம் ஷைத்தானுக்கு அட்டுப்படி. அதனால் அவன் பல மனிதர்களை சுலபமாக மிக உலகமாக வழிகெடுக்கிறான். இதால்தான் நபியே அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹை அதிகம் ஞாபகம் செய்வதன் மூலமாக ஷைத்தான் என்ற இந்த எதிரியில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அல்லாஹின் மூலமாக ஐவேளை தொழுகைகளும் சரியாக ஜனாத்தோடு தொழுவதன் காரணமாக அல்லாஹுடைய அந்த ஞாபகத்திலே இருந்து அவனுக்கு முழுவதும் கட்டுப்பட்டு நடப்பதன் காரணமாக ஷைத்தானில் இருந்து அவன் பாதுகாப்பு பெறுகிறான் என்று அல்லாஹின் எலியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். அதற்கான வழிகள் காலை மாலை துஆக்களிலே இருக்கின்றன. அதற்கான வழிகள் நாங்கள் அன்றாட உழவக்கூடிய படுக்கைக்கு செல்லக்கூடிய துஆக்களிலே இருக்கின்றன. அதற்கான வழிகள் எங்களுடைய தொழுகைகளிலே இருக்கிறது. அதற்கான வழிகள் மார்க்கத்தை சரியாக நாம் தேடி நடப்பதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிறது. எனவே இது இந்த எதிரியான இந்த ஷைத்தானினுடைய அந்த சதி வலைகளை நாங்கள் மாற்றிக்கொள்ளாமல் அவர்களை நாங்கள் சிக்கிக் கொள்ளாமல் தப்பிப்பதற்கான கோட்டை தான் அல்லாஹுடைய அந்த திக்ரின் அடிப்படையிலே, அல்லாஹுடைய ஞாபகத்தின் அடிப்படையிலே எங்களுடைய வாழ்க்கையை நாம் கொண்டு செல்வோம். இந்த 5 கட்டளைகள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏவினான். அந்த 5 கட்டளைகளையும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனூ இஸ்ரவேலர்களுக்கு ஏவி இருக்கிறார்கள். அதனைத்தான் அல்லாஹும் எங்களுக்கும் ஏவி இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதனைத்தான் எங்களுக்கும் ஏவி இருக்கிறார்கள். இது அந்த 5 கட்டளைகள். இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த 5 விடயங்கள் சம்பந்தமான இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆனா ஆமுருக்கும் பிஹம்ஸி, நானும் உங்களுக்கு 5 விடயங்களை ஏவுகிறேன். அல்லாஹு அமரனி பிஹின்ன, இந்த 5 விடயங்களையும் அல்லாஹு தஆலா எனக்கு ஏவி இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அதிலே முதலாவது சொன்னார். எனவே ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த 5 கட்டளைகளோடு சேர்த்து அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏவி இருக்கக்கூடிய அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய 5 விசேஷமான இந்த கட்டளைகளை பொறுத்தவரையில் இதுவும் மிக மிக முக்கியமானது. அதுவும் இஸ்லாமிய சமூகவியல், இஸ்லாமிய சமூகம் சார்ந்த விடயங்களுக்கு சரியான ஒரு இஸ்லாமிய கட்டமைப்பு இந்த பூமியிலே நிலைநாட்டப்படுவதற்கு, இந்த இஸ்லாம் சரியாக இந்த பூமியிலே வாழ்வதற்குரிய அடிப்படை 5 கட்டளைகள். அதிலே முதலாவது கட்டளையை சொன்னார்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு அல் ஜமாஅத், ஒரு கூட்டமைப்பாக இருக்கும்படி ஏவியிருக்கிறார். இதுவும் முஸ்லீம்களாகிய ஒவ்வொருவர் மீதும் கடமை. இனி பிரிவுகள் இருக்கிறார்கள், அவர்கள் கூட்டமைப்பு கிடையாது, அவர்களுக்கும் ஒரு தலைவர் கிடையாது, ஒரு ஜமாஅத்தாக அவர்கள் செயல்படுவது கிடையாது, அவர்களுக்கு மட்டுமே குழப்பங்களும் கோட்டுகளும் பொறாமைகளும் பிரிவினைகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இப்படி முஸ்லீம்கள் இருக்க முடியாது. முஸ்லீம்கள் என்றால் அவர்கள் ஜமாஅத்தாக ஒரு கூட்டமைப்பாக இருக்க வேண்டும். ஒரு சிலர் சில பிழையான வாதங்களை முன்வைக்கிறார்கள், நாங்கள் பிரிவுகளில் இருந்து ஒதுங்கிவிட்டோம், நாங்கள் எந்த பிரிவோடும் சேர்வதில்லை. நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கிறோம், ஆனால் நாங்கள் ஜமாத் அமைக்க முடியாது. ஏனென்றால் ஜமாத் அமைப்பதற்கு எங்களுக்கு ஆதாரம் இல்லை என்ற ஒரு பிழையான ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். ஜமாத் அமைப்பதற்கு ஆதாரம் இல்லை என்றால் ஏன் அல்லாஹ்வுத்தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல் ஜமாத் என்று கட்டளை இருக்கிறார்? நீங்கள் அந்த அல் ஜமாத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும், அந்த ஜமாத்தின் அடிப்படையிலே நீங்கள் செயல்பட வேண்டும், அந்த ஜமாத்தை கட்டுப்பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுத்தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊடாக இருக்கிறார். எனவே முஸ்லீம்கள் பல பிரிவுகளிலிருந்து பிரிந்த முஸ்லீம்கள் ஒன்று சேர்ந்தாலும் அவர்கள் ஜமாஅத்தாக மாற வேண்டும். அவர்கள் ஜமாஅத்தாக ஆகி ஒரு கூட்டமைப்பாக அவர்கள் செயல்பட வேண்டும். அவர்களுக்கு ஒரு அமீர் இருக்க வேண்டும். அந்த முழு ஜமாஅத்தும் அந்த அமீரின் சரியாக சீராக செயல்பட வேண்டும். இன்று இந்த உம்மத்தின் இழிவு நிலை, இந்த உம்மத் பல அதாவது மோசமான ஒரு நிலைமைக்கு உள்ளாக்கப்படுவதற்குரிய காரணம் இந்த ஜமாஅத் என்ற இந்த அடிப்படை இல்லாமல் போனது. இதன் காரணமாக ஆளுக்கு ஒரு கொள்கையை எடுத்துக்கொண்டார்கள், ஆளுக்கு ஒரு பண்ணையை கட்டிக்கொண்டார்கள், ஆளுக்கு ஒரு பேரை சூட்டிக்கொண்டார்கள். சூட்டிக்கொண்டு பல பிரிவுகளாக பிரிந்து அவர்கள் தனித்து தனித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய அந்த ஜமாஅத்தை பொறுத்தவரையில் ஒரு கூட்டம் தான் சோனம் செல்ல முடியும். அவர்கள் தான் ஜமாஅத்தாக இருக்க வேண்டும். அந்த ஜமாஅத்தோடு சேர்ந்து ஒவ்வொரு முஸ்லிமும் பயணிக்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் இந்த ஜமாஅத்தில் இருந்து பிரிய முடியாது. என்னுடைய 73 கூட்டங்களாக பிரியும், 72 நரகத்திற்கு செல்லும் ஒரே ஒரு கூட்டம் தான் சோனம் செல்லும் என்று சொல்லிவிட்டு அந்த ஒரு கூட்டம் அல் ஜமாஅத், அது ஒரு கூட்டமைப்பாக இருக்கும் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே போன்று இந்த ஜமாஅத்தை பொறுத்தவரை இஸ்லாமிய தீர்ப்பு அந்த ஜமாஅத்திலே இருக்க வேண்டும். அதுதான் சரியான ஜமாஅத். உள்ளே வருபவர்கள் பைஅத் செய்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலின் பிரகாரம் பைஅத் செய்து அந்த ஜமாஅத்துக்குள்ளே நுழைய வேண்டும். அதே போன்று எந்த காரணத்தை கொண்டும் அவர்கள் அந்த ஜமாஅத்திலிருந்து வெளியேறக்கூடாது. அதோடு அவர்கள் சேர்ந்து பயணிக்க வேண்டும். அதேபோன்று யாராவது இந்த ஜமாஅத்துக்குள் நுழைந்து இருக்கும் பிறகு அவர்கள் வெளியேறினால் அவர்கள் முர்த்ததுகளாக கணிக்கப்படுவார்கள். யார் யாரெல்லாம் பைஅத்துக்கு இந்த ஜமாஅத்துக்குள் நுழையாமல் இருக்கிறார்களோ அவர்கள் ஜாஹிலியத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோன்று யாரெல்லாம் இந்த ஜமாஅத்து தெரிந்தும் இந்த கொள்கையின் இஸ்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் தெளிவாக புரிந்து நிராகரிக்கிறார்களோ அவர்கள் காஃபிர்களாக கருதப்படுவார்கள். இதுதான் இஸ்லாமிய தீர்ப்பு. இது எந்த ஜமாஅத்திலே காணப்படுகிறதோ அதுதான் சரியான ஜமாஅத். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த ஜமாஅத் அப்படித்தான் இருந்தது. அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாத்துன் 3 விடயங்கள் இருக்கின்றன. இந்த 3 விடயங்களை பொறுத்தவரை இந்த 3 விடயங்களுக்காக இந்த இஸ்லாத்தை ஏற்றிருக்கக்கூடிய கலிமாவில் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய இரத்தம் ஹலால் என்று சொன்னார். அதிலே ஒருவர் தான் ஜமாஅத்தை விட்டு பிரிந்து இந்த மார்க்கத்தை கைவிட்டு விட்டவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இந்த ஜமாஅத்தோடு தான் இஸ்லாம் இருக்கிறது. இந்த ஜமாஅத்தை விட்டு யார் ஒரு சாண் அளவு பிரிந்து செல்கிறாரோ அவர் இஸ்லாத்தின் வளையத்தை கலைந்தெறிந்து விட்டார். அதே நிலையிலே அவர் மரணித்தாராக இருந்தால் அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணம். யார் ஒரு அமீருடைய கட்டுப்பாட்டில் ஒரு சாணலை வெளியேறி செல்கிறாரோ அவர் மறுமையினாலும் தனக்கு சார்பாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அல்லாஹை சந்திப்பார். இதெல்லாம் ஜமாஅத் சம்பந்தமாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். எனவே ஒரு சத்திய கூட்டம் ஜமாஅத்தாக அவர்கள் இருக்க வேண்டும். அந்த ஜமாஅத்தின் அடிப்படையிலே முழு முஸ்லீம்களும் செயல்பட வேண்டும். அந்த ஜமாஅத்தை விட்டு பிரிந்தோ ஒதுங்கியோ தேவையற்ற சண்டைகளை பிடித்தோ யாரும் அவரோடு உடன்பட்டுக் கொண்டிருக்க கூடாது. அப்படி இருந்தால் ஷைத்தானுடைய ஆதிக்கம் அவர்கள் மீது இறங்கும். அதன் காரணமாக காலப்போக்கிலே வெகு சீக்கிரமாக இந்த இஸ்லாத்தில் இருந்து அவர்கள் வெளியேற வேண்டிய ஒரு துப்பாக்கியமான ஒரு சூழ்நிலை உருவாகும். எனவே அல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா ஏழு ஐந்து விடயங்கள் என்று சொல்லி அதிலே முதலாவது சொன்னார்கள் அல் ஜமா, கூட்டமைப்பாக இருக்கிறது. இரண்டாவது சொன்னார்கள் வஸ்ஸம், செவிமடுக்க வேண்டும். ஒரு அமீர் இருப்பார், ஒரு ஜமாஅத் என்றால் ஒரு அமீர் கட்டாயம் இருப்பார், அந்த அமீருக்கு அவர்கள் செவிமடுக்க வேண்டும். அவருடைய நிர்வாக ரீதியிலான கட்டளைகளை அவர்கள் உள்வாங்க வேண்டும். உள்வாங்கி அந்த ஜமாஅத் அந்த அமீருடைய தலைமையின் கீழ் சீராக இயங்குவதற்கு, ஒருமித்து செயல்படுவதற்கு ஒவ்வொருவரும் அதற்கு சரியான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். அதனால் தான் சொன்னார்கள் செவிமடுக்க வேண்டும். அதனோடு சேர்த்து சொன்னார்கள் மாத்திரமல்ல, கட்டுப்பாடு இருக்க வேண்டும். ஒரு மனிதர் சொல்லுவது எல்லாம் கேட்கிறான், ஆனால் செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே முனாஃபிக்குகள் இருந்தார்கள், சொல்லுவதோடு கேட்டார்கள், கேட்டுவிட்டு அவர்கள் புறக்கணித்தார்கள், கேட்டுவிட்டு அதற்கு எதிராக மாறாக அவர்கள் செயல்பட்டார்கள். செவிமடுத்தோம் மாறி செய்தோம் என்றார். இந்த நிலைப்பாடு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே வரக்கூடாது. அமீருடைய கட்டுப்பாடு விஷயத்திலே ஒரு கூட்டத்திற்கு அழைத்தால் வர வேண்டும், ஒரு ஷூரா இருக்கிறது என்று அழைத்தால் வர வேண்டும், வாருங்கள் இந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று அழைத்தால் போக வேண்டும், ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஜமாஅத் சீரான ஒருங்கிணைப்பான ஜமாஅத்தாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே அப்படித்தான் இருந்தது. வாருங்கள் பத்ரு யுத்தத்திற்கு செல்லலாம் என்றால் எல்லா சஹாபாக்களும் ஒன்று திரண்டார்கள், அதற்கு தயாரானார்கள். இல்லை பதில் சரிவராது, நாம் உபதிக்கு போவோம் என்று யாரும் பின்வாங்கவில்லை, அல்லது வேறொரு பக்கம் அவர்கள் அழைக்கவில்லை. எனவே இந்த அமீருடைய கட்டுப்பாட்டின் மூலமாகத்தான் ஒரு ஜமாஅத்தை சீரான முறையிலே அழகான முறையிலே கொண்டு செல்ல முடியும். இன்றுள்ள அமைப்புகள் பிரிவுகளுடைய நிலை ஒரு அமீர் கிடையாது. அந்த அமீர் இல்லாத காரணமாக அவர்களுக்கு எந்த ஒரு சவாலையும் முழுங்கெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எவ்வளவுதான் அதிகமான பேர்கள் இருந்தாலும், அதிகமான மக்கள் இருந்தாலும், ஒருமித்து அவர்கள் செயல்படாதன் காரணமாக, ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒருமிக்காதன் காரணமாக அவர்களுக்கு மத்தியிலே பல சிக்கல்கள், பல குழப்பங்கள், ஒரு நிலைப்பாடு கிடையாது. ஒரு பிரச்சனை இருந்துவிட்டால் அவர்கள் எப்படி அணுகுவது என்று கிடையாது. ஆளுக்கொரு நிலைப்பாட்டில் அணுகிக் கொண்டு செல்கிறார்கள், சக்திகள் பின்பு கொண்டு செல்கிறது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில், அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில், மிக குறைந்த மக்களின் மூலமாக, இந்த கட்டுப்பாட்டின் மூலமாக, இந்த ஜமாஅத்தின் மூலமாகத்தான் ஆரம்பித்தார்கள். அல்லாஹின் உதவியால் 23 வருடங்களிலே ஒரு சரியான ஒரு சாம்ராஜ்யத்தை அவர்கள் அமைத்தார்கள். இதற்கு அடிப்படை தேவை என்னவென்றால், இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் ஜமாஅத்தோடு ஒத்து செல்ல வேண்டும், இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அமீருக்கு செவிமடுக்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும். இதுவும் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்ட கட்டளை. அடுத்ததாக அல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வல் ஹிஜ்ரா, அல்லாஹு தஆலா எனக்கு ஹிஜ்ரத்தை எழுதி இருக்கிறான், வல் ஜிஹாத் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வதை எழுதி இருக்கிறான். இந்த விடயத்தை பொறுத்தவரைக்கும் இஸ்லாமிய ஆட்சி எங்காவது இருந்தால் அங்கு நாங்கள் ஹிஜ்ரத் செய்வது ஒவ்வொருவரும் கடமை. இஸ்லாமிய போராட்டம் எங்காவது இருந்தால் அங்கு சென்று போராடுவது என்பது ஒவ்வொருவரும் கடமை. இன்று உலகத்தை பொறுத்தவரை இஸ்லாமிய நாடு கிடையாது. 57 நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் என்கிறார்கள், உண்மையிலே அவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. இஸ்லாத்தை குளிர்ந்து புதைக்கக்கூடிய நாடுகளாகத்தான் அவைகள் இருக்கின்றன. ஒழிய இஸ்லாத்தை உயிர்ப்பிக்கக்கூடியவைகளாக, இஸ்லாமிய சட்டத்தினை நிலைநாட்டக்கூடிய நாடுகளாக அவைகள் இல்லை. அவர்களுக்கு மத்தியில் அந்த நாடுகளை நோக்கி எதிர்கூட சொல்ல முடியாத ஒரு நிலை. சரியான இஸ்லாமிய நாடாக இருந்தால் எங்களுடைய நாட்டுக்கு முஸ்லிம்கள் வாருங்கள் என்று அவர்கள் அழைப்பு விடுக்க வேண்டும். இன்று சவுதி அழைப்பு கொடுக்கிறதா? இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய நாடுகள் அழைப்பு கொடுக்கிறதா? இல்லை. இந்த உலகத்தில் இஸ்லாமிய நாடு இல்லை. ஆனால் இன்று இருக்கக்கூடிய ஒரு ஹிஜ்ரத்தும், ஒரு ஜிஹாதும் இருக்கிறது. ஹிஜ்ரத்தும் ஜிஹாதும் இஸ்லாமிய ஆட்சி இல்லாத அந்த காலத்திலே இந்த ஹிஜ்ரத்தும் ஜிஹாதும் இருக்கிறது. அது எந்த கோணத்திலே எந்த அமைப்பிலே இருக்கிறது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல் முஜாஹிது இந்த ஜிஹாத் செய்யக்கூடியவர் உண்மையான போராளி யார் என்றால் மன் ஜாஹத நஃப்ஸஹு ஃபீ தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற விஷயத்தில். அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா, இதனை சொன்னவன் அல்லாஹ், என்னை படைத்த ரப்புதான் எனக்கு இந்த கட்டளையை போட்டிருக்கிறான், இந்த கட்டளைக்கு நான் கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி தன்னுடைய மனதுக்கு எதிராக போராடி அதில் வெற்றி கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டினை நினைக்கிறாரே அவர்தான் உண்மையான ஜிஹாத். இந்த ஜிஹாதிலே நாங்கள் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம். ஜிஹாத் இல்லாத காலத்தில் எந்த ஜிஹாதை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்? இதை நாங்கள் செய்ய வேண்டும். இஸ்லாமிய ஆட்சி இல்லாத காலத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய ஜிஹாதி அதை கொண்டு தொடர்ந்து அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். வல் முஹாஜிரு உண்மையான ஹிஜ்ரத் செய்யக்கூடியவர் யார் என்றால் மன் ஹஜர ஸதாயா வஜ்லு, அல்லாஹு தஆலா தடுத்திருக்கக்கூடிய கூடாத விஷயங்களை ஹராமான விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே வெறுத்து உள்ளத்தால் அவனை வெறுத்து ஒடுங்கி இருக்கிறாரோ அவன் பக்கம் தன்னை சாய்க்காமல் இருக்கிறாரோ அவர்தான் உண்மையான முஹாஜிர் என்று அல்லாஹ் சொன்னார். எனவே இந்த ஐந்து கட்டளைகளையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். எங்களிடத்தில் அவை இருக்கிறது. அடுத்து சொல்லலாம், ஜமாஅத்தாக இருக்கிறோம், ஒரு அமீருக்கு செவிமடுக்கிறோம், கட்டுப்படுகிறோம். இந்த திருவிழா கதை கட்டியிருப்பது போன்று ஒரு அமீருக்கு மையத்தில் போன்ற நீங்கள் கட்டுப்படுவது கிடையாது. ஒரு ஹராத்தில் சொன்னாலும் அந்த அமீருக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடு எந்தவிடுவது கிடையாது. அல்லாஹுக்கு மாற்றமாக அல்லாஹுடைய படைப்புகளுக்கு கட்டுப்பாடு கிடையாது. இதிலே நாம் உறுதியாக இருக்கிறோம். ஒரு அமீர் எங்களுக்கு கட்டளையிடுவதாக இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமில்லாத விஷயமாக அது இருக்க வேண்டும். அதற்கு நாங்கள் கட்டுப்படுவதற்கு தயாராக இருக்கிறோம். உயிரிழத்திலே இருக்கிறது. இன்றைய அமைப்புகளிலே இன்று காணப்படக்கூடிய எந்த பிரிவுகளிலும் இல்லாத ஒரு விஷயம். அதேபோன்று இந்த ஜிஹாத் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். அந்த ஜிஹாத் வாழ்த்து போராடுவதை கூட கிடையாது. இப்பொழுது உள்ள போராட்டம் எங்களுடைய மனோ இச்சைகளுக்கு எதிராக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாற்றமாக எங்களுடைய மனோ இச்சை ஏவுகின்ற நேரத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காக மனோ இச்சையினுடைய ஆசைகளை எல்லாம் தூக்கி எறிவது, இதுதான் ஜிஹாத். இந்த ஜிஹாதிலே நாம் சரியாக உறுதியாக இருக்க வேண்டும். பாவம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், அதே போன்று தனியை அணையக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்து பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்தால் தனியே இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்து அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையை ஒரு வேலையை விடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தால் ஒரு சரியான ஒரு முஸ்லீம், சரியான ஒரு முஜாஹித் அவர் விட மாட்டார். ஒரு சரியான ஒரு விஜாரி அந்த குற்றங்களை அவர் செய்ய மாட்டார். ஏன்? அவர் தன்னுடைய மனதை வென்றுவிட்டார், தன்னுடைய ஆத்மாவை அவர் கட்டுப்படுத்தி விட்டார். அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் தான் செயல்படுவதற்கு அவர் தயாராக இருந்தார். இதன் காரணமாகத்தான் அவர்கள் உண்மையான முஜாஹிதுகளாக மாறுகிறார். இது ஒன்றும் இருக்கிறது. ஆனால் இன்று இந்த ஜிஹாதி விஷயத்திலே எங்களுடைய அதிகமானவர்கள் பிழை விடுகிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் விஷயத்திலே எங்களுடைய மனோச்சைக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம், எங்களுடைய உலக ஆசைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம், அதே போன்று சீத்தாருடைய தூண்டுதலுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம். எங்களுடைய சூழல் இருக்கக்கூடிய எங்களுடைய குடும்பங்கள், ஜாகிரிய குடும்பங்களின் நச்சரிப்புகளுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கிறோம். இதன் காரணமாக அல்லாஹ்வுடைய கட்டளைகளிலே நாங்கள் எதிர்த்து போராட முடியவில்லை, எதிர்த்து போராடாமல் இருக்கிறோம். எங்களுடைய மனதுக்கு படுகிறது, இது நிர்பந்தம் அல்லவா? எல்லாரும் சொல்கிறார்கள் எனக்கு ஒரு நிர்பந்தம் என்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் உள்ளாகிறோம். போராடுகின்ற அந்த தன்மை உங்களிடத்திலே கிடையாது. போராட வேண்டும், மனதோடு போராட வேண்டும், அதே போன்று தீமைகளை அல்லாஹுக்காக வெறுக்க வேண்டும். தீமைகளை விரும்பி விரும்பி ஆசைப்பட்டு செய்து கொண்டிருந்தால் அது உண்மையான முஹாஜிர் கிடையாது. உண்மையான அந்த ஹிஜ்ரத்தை செய்யக்கூடியவராக அவர் இருக்க மாட்டார். இவர் அதாவது இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் இந்த ஹிஜ்ரத்தை அவர் செய்ய மாட்டார். அவருடைய மனது அல்லாஹ்வுக்கு மாற்றமான விஷயங்களிலே வெறுப்பதற்கு வெறுப்பை ஏற்படுத்துவதற்கு அவர் தயாரில்லை. இசையா ஆர்வத்தோடு கேட்கிறது. கரண்டை கேட்கல ஆர்வத்துவதா? ஆர்வத்தோடு செய்கிறோம். தாடியை வெட்டுவதா? ஆர்வத்தோடு வெட்டுகிறோம். என்ன ஹராம்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முரணான செயல்பாடுகள் இருக்கிறதோ, அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த விஷயங்கள் இருக்கிறதோ, அதை ஆர்வத்தோடு செய்கிறோம். உண்மையான முஹாஜிர் கிடையாது, உண்மையான முஜாஹித் கிடையாது. அவர்கள் எல்லாம் போலிகள். வெறுமனே இந்த உலகத்திலே ஒரு ஒரு மக்களுக்கு மத்தியே ஒரு நடிப்பை காட்டுவதற்காக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உண்மையான விசுவாசிக்கு அடையாளத்தை சொன்னார். உங்களுடைய நல்ல விஷயங்கள், நன்மையான விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தால் நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கிறீர்கள். தொழுகிறீர்களா? உண்மையிலே சந்தோஷம். இன்று ஜமாஅத்தோடு சுபஹ் தொழுகையிலே கலந்து கொண்டோமோ அது ஒரு தனிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி. இன்று ஜும்மாவிலே நேரத்தோடு நான் வந்து கலந்து கொண்டேனா அது ஒரு சந்தோஷம். இது ஒரு மகிழ்ச்சியை தந்தால் நான் ஒரு விசுவாசி. அதே நேரத்தில் தீமை ஒரு வெறுப்பை தர வேண்டும். ஒரு ஹராம் நடந்துவிட்டது என்றால் சைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக அது மனதிலே உறுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். இதற்கு எப்படி நான் தௌபா செய்வது? எப்படி இதிலிருந்து நான் விடுதலை ஆகுவது? மீண்டும் இதை தவறை நான் செய்யாமல் இருப்பதற்கு வழிகள் என்ன? இப்படிப்பட்ட அங்கலாய்ப்புகள், உறுத்தல்கள் அந்த மனதிலே இருந்திருந்தது. இதுதான் சரியான முஜாஹித் முஹாஜ். எனவே அல்லாஹ்வுடைய இந்த பத்து கட்டளைகள், இந்த பத்து கட்டளைகளையும் சரியாக ஒருவர் உள்வாங்கினால் அவர்கள் சரியான ஒரு சிறந்த ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும். முதலாவது அவர்கள் அல்லாஹுக்கு அடிபணிய வேண்டும், ஷிர்க் வைக்கக்கூடாது. இரண்டாவது தொழுகும் சரியாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனை எழுத்து அல்லாஹுத்தால முதலாவது கேட்கக்கூடிய விஷயம் தொழுகை. அந்த தொழுகை சரியாக இருந்தால் தான் ஏனைய அமல்களுக்கும் பாதுகாப்பு இருக்கிறது. அந்த தொழுகை கெட்டுவிட்டால் ஏனைய அமல்களிலே எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மூன்றாவது கட்டளை நான்காவது அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹுடைய அந்த அதாவது அல்லாஹுடைய பாதையிலே சதக்கா. ஐந்தாவது அல்லாஹுடைய கட்டளை அதாவது அல்லாஹை ஞாபகம் செய்தல். ஆறாவது அல்லாஹுடைய கட்டளை ஜமாஅத்தாக இருக்க வேண்டும். ஏழாவது அல்லாஹுடைய கட்டளை ஒரு அமீருக்கு செய்மடுக்க வேண்டும். எட்டாவது அல்லாஹுடைய கட்டளை செய்மடுத்த அந்த அமீருக்கு கட்டுப்பட வேண்டும். ஒன்பதாவது அல்லாஹுடைய கட்டளை ஜிஹாது செய்ய வேண்டும் அல்லது ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். பத்தாவது அல்லாஹுடைய கட்டளை இந்த ஜிஹாத் ஹிஜ்ரத்திலே ஒன்று. இந்த பத்து கட்டளைகளும் யாரிடத்திலே சரியாக இருக்கிறதோ அவர்கள் தான் உண்மையான சிறந்த முஸ்லிம்களாக அவர்கள் இருப்பார்கள். அவர்களிடத்திலே யார் விடுபடுகிறதோ அவர்கள் உண்மையான சத்திய கூட்டமாக அவர்களால் இருக்க முடியாது. அல்லாஹுடைய உதவியால் ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பொறுத்தவரையில் இந்த பத்து கட்டளைகளும் சரியான முறையிலே நிறைவேற்றப்படுகின்றன. இன்று காணப்படக்கூடிய எந்த ஒரு பிரிவையும், அது எப்படிப்பட்ட ஒரு பிரிவாக இருந்தாலும், இந்த கட்டளையின் பிரகாரம் அவர்களை நடப்பதை எங்களால் காண முடியாது. இந்த ஐந்து அல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய, அதே போன்று எலியா அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஐந்து, மொத்தம் பத்து இந்த கட்டளைகளை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹரஜ மினல் ஜமாஅத்தி கீத ஷுஜரி. யார் இந்த அல் ஜமாஅத்திலிருந்து ஒரு தானலை வெளியேறுகிறாரோ, ஃபகத் ஸலஅ ரிபகத்தல் இஸ்லாம் மின் உனுக்கு, அவர் தன்னுடைய இஸ்லாத்தின் வளையத்தை தன்னுடைய கழுத்திலிருந்து வெளியேற்றி விட்டார். இல்லா அய்யர்ஜி, மீண்டும் அவர் திரும்பி வந்தாலே ஒருவர் ஜமாஅத்திலிருந்து போய்விட்டார் என்றால் இஸ்லாம் போய்விட்டது. அவர் மீண்டும் வந்தால்தான் இஸ்லாத்துக்குள்ளே அவர் மீண்டும் வருகிறார். இந்த அடிப்படை அல்லாஹ்வுக்கு சொல்கிறார்கள். தொடங்குகிறார்கள். குரல் கொடுக்கிறார்களோ, ஜாஹிலிய குரல் என்றால் என்ன, யார் பையத்தின்றி மரணிக்கிறாரோ அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணம் என்று சொன்னார். இது ஒருவர் வந்து நிராகரிக்கிறார். அந்த பையத்தெல்லாம் இப்பொழுது கிடையாது, அதெல்லாம் நபியோடு போய்விட்டது, அதெல்லாம் சியாகத்தோடு போய்விட்டது என்று ஒருவர் பிள்ளையான ஒட்டை வாதத்தை அவர் வைத்தால் அவர் ஜாஹிலி ஆலயத்தை கொடுக்கிறார். அதே போன்ற இமாம் ஒரு ஜமாத் தேவை, நம் நாட்டை அழைத்தாலே இமாம் ஜமாத்தின் பயிர் மௌத்தங்கள் நீட்டத்தின் ஜாஹிலியா. எவருடைய மரணம் ஒரு இமாம் ஜமாத்துடைய கட்டுப்பாட்டுடைய மரணம் என்று மரணமாக இல்லாமல் அதனை விட்டு பிரிந்த மரணமாக இருக்கிறதோ அவருடைய மரணமும் ஜாஹிலிய மரணம் என்றார். ஒருவர் வருகிறார், சொல்கிறார் அமீரும் இப்பொழுது தேவையில்லை. அமீரென்றால் அவருக்கு அதிகாரம் இருக்க வேண்டும். ஜமாத் இப்பொழுது இல்லை, அப்படி ஒன்று தேவை கிடையாது என்றால் அவர் ஜாஹிலிய குரலை கொடுக்கிறார். அது எப்படிப்பட்ட உலமாக்களாக இருக்கட்டும், அந்த ஜாஹிலிய குரல்களை யார் கொடுக்கிறார்களோ அவர்கள் நரகத்தின் விறகு கட்டைகள், கொல்லிக்கட்டைகள் என்றார்கள். உடனே சஹாபாக்களுக்கு ஒரு சந்தேகம், இப்படி இந்த ஜாஹிலிய குரலை கொடுக்கக்கூடியவர் பார்த்தால் சொல்கிறார், நோன்பு பிடிக்கிறார், நல்ல சில விவாதத்துகளை அவர் செய்கிறார், இவருடைய நிலைமை என்ன என்று அல்லாஹ்வுக்கு இவர்களிடம் கேட்கிறார்கள். அவர் தொழுது நோன்பு பிடித்தாருமா, உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஇன்சானு அவர் நோன்பு பிடித்து அதாவது தொழுது அன்னஹு முஸ்லிமுன், தான் ஒரு முஸ்லிம் என்று தன்னை கருதி கொண்டிருந்தாலும் அவர் நரகத்தின் விறகு கட்டை என்று அல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த அடிப்படையை சரியாக இந்த மண்ணிலே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அதே போல இந்த உலகத்திலே நாங்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவியால் இந்த அழைப்பின் பிரகாரம் பல மக்கள் விலங்கி இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே இந்த இஸ்லாத்தினுடைய எதிரிகள் பல பொய்யான தகவல்களையும் பிழையான வாதங்களையும் கொடுத்து இந்த மக்களை இஸ்லாத்திலிருந்து திசை திருப்புவதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய உதவியால் எங்களுடைய இந்த இஸ்லாம் இந்த சரியான சத்தியம் இந்த மார்க்கம் வளர்ந்து கொண்டே செல்கிறது. எனவே இந்த அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பத்து கட்டளைகளும் ஒவ்வொரு முஸ்லிம் இடத்திலும் வர வேண்டும். ஒவ்வொரு ஜமாத் எங்களுடைய இந்த ஜமாத்தின் ஒவ்வொரு கிளைகளிலும் இது சரியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இது சரியாக இருந்தால்தான் ஒரு உண்மையான ஒரு சிறந்த அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட உண்மையான அல்லாஹ்வுக்கு அடிபணியக்கூடிய நல்ல அடியார்கள் கூட்டத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். ஷைத்தானை பொறுத்தவரையில் இந்த கூட்டத்திலிருந்து திசை திருப்புவதற்காக, இதிலிருந்து தூரப்படுத்துவதற்காக பல வகைகளிலே அவன் முயற்சி செய்வான். அந்த முயற்சிகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. அவங்களுடைய முயற்சிகளில் ஒன்றுதான் முஸ்லீம்களுக்கும் அமீர்மார்களுக்கும் மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துவான். அவர்களுக்கு மத்தியிலே போட்டிகளையும் பொறாமைகளையும் வஞ்சகங்களையும் ஏற்படுத்துவான். அதே போன்று இன்னொரு முஸ்லீமுக்கும் அடுத்த முஸ்லீமுக்கும் மத்தியிலே போட்டி பொறாமை ஏற்படுத்துவான். அதன் மூலமாக அந்த முஸ்லீமை பலவீனப்படுத்துவான். அமீரோடு ஒரு கோபத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக பள்ளியில் இருந்து தூரமாக்குவான். இப்படியான பலவீனங்கள் எங்களிடத்திலே உருவலாம், இடம் கொடுக்கவே கூடாது. இருப்பவர்கள் கொஞ்சமாக இருந்தாலும் உருப்படியாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அதில் பிரயோஜனம் கிடையாது. குறைவானவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு செல்லல்லாஹுடைய உத்தரவுகளுக்கு முன்னால் காலத்திலும் இந்த மார்க்கத்தை பின்பற்றி இருக்கிறார்கள். மூன்று பேர் ஒரு நதியை பின்தொடர்ந்திருக்கிறார்கள், இரண்டு பேர் ஒரு நதியை பின்தொடர்ந்திருக்கிறார்கள், ஒரு நதியோடு ஒருவர் பின்தொடர்ந்திருக்கிறார், ஒரு நதியை தனியே பயணம் செய்திருக்கிறார். இந்த இஸ்லாத்தை அவ்வளவு அதாவது குறைவான மக்கள் தான் பின்பற்றிருக்கிறார்கள். நாங்கள் குறைவாக இருக்கிறோம் என்று சஞ்சலப்பட முடியாது. குறைவாக இருந்தாலும் சரியான முறையிலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று இந்த மார்க்கத்தின் அடிப்படையிலே நடக்கக்கூடிய உண்மையான முஸ்லீம்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். இந்த சத்திய மார்க்கத்தில் எங்களுடைய உறுதி மூச்சு வரைக்கும் உறுதியாக நாம் இருக்க வேண்டும். இந்த சத்திய கூட்டமைப்பு சீராக இருந்தவருக்கு என்னென்ன எல்லாம் தேவையோ அந்த அந்தந்த பங்களிப்புகளை நாங்கள் வழங்க வேண்டும். எங்களிடத்தில் ஒரு சரியான ஒரு பிள்ளை இருக்கிறதா, வயது வந்து ஒரு வாலிபன் இருக்கிறாரா, அந்த வாலிபனை இஸ்லாமிய குடும்பத்திற்குள்ளே நாங்கள் கொடுத்து அந்த பிள்ளைகள் வழிகேட்டை நோக்கி செல்லாதவனும் நாங்கள் காவலாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றை பொறுத்தவரையில் ஜாகிரிய சில சிந்தனைகள் குடும்பத்தின் சில ஆக்கிரமிப்புகளின் காரணமாக ஏற்படுகிறது. ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதாக இருந்தால் அதிலே பல குறைகளை பார்த்தார். வீத பின்னாடி வைத்த அந்த குறைகள் ஒவ்வொன்றாக நுணுக்க நுணுக்கமாக ஆராய்ச்சி செய்கிறார்கள். அதையான் பல குறைகள் அவரிடத்தில் அதை பற்றி ஒரு கவனம் கிடையாது. ஆனால் ஒரு ஜாகிரியத்தில் உள்ளவர்கள் சொத்துக்களுக்காகவும் மலைகளுக்காகவும் தேர்ந்தெடுக்கிறார்கள். இது யார்? இவர்கள் மூலமாக இஸ்லாமிய அந்த கட்டமைப்பு உடைகிறது. எனவே முஸ்லிம்களுடைய பெற்றோர்கள், முஸ்லிம் இளைஞர்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், முஸ்லிம் இளைஞர்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், உங்களுடைய திருமணங்களை உங்களுக்குள்ளே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இதன் மூலமாக எங்களுடைய இந்த இஸ்லாம் வளர்ச்சியடையும். இந்த இஸ்லாத்தில் இருந்து யாரும் புறமுதுகு காட்டி செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். இது இரண்டு பேருக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஒரு இளைஞருடைய தந்தையாக இருந்தாலும் அவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. தன்னுடைய பிள்ளையை இந்த மார்க்கத்திற்குள்ள இருக்கக்கூடிய தன்னுடைய ஆலோசனை மறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சரியான இஸ்லாமிய பெண்ணுக்கு முடித்துக் கொடுக்க வேண்டும் என்ற பொறுப்பு அந்த இளைஞருடைய பெற்றோருக்கும் இருக்கிறது, இளைஞருக்கும் இருக்கிறது. அதே போன்று ஒரு யுவதியினுடைய பெற்றோருக்கு பொறுத்தவரையில் தன்னுடைய யுவதி ஒரு கன்னியாக இருந்தாலும் ஒரு நரகவாதியாக மாறிவிடக்கூடாது. ஒரு 60-70 வருடங்கள் அவசியம். அவள் கன்னியாக இருந்து விட்டால் என்பதற்காக அல்லாஹுத்தாலா அவளுக்கு நரகத்தை கொடுக்க போவது இல்லை. அல்லாஹுத்தாலா அவளுக்கு கொடுக்க போவது என்று சுவர்க்கம் முஸ்லிமாக இருந்து விட்டார். அல்லாஹுக்கு அடிபணிந்து தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹுக்காக தியாகம் செய்த ஒரு பெண்மணியாக அவள் இருந்து விட்டால் அவள் சொல்லக்கூடிய உடன் சுவர்க்கம் அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. ஆனால் இந்த 60 வருடம் கூட உத்தரவாதம் கிடையாது. யாருக்கு எப்பொழுது மரணம் வரும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அடிப்படை வலா தம்மும் துண்ணி இல்லாத அனைத்து முஸ்லிமும் நீங்கள் முஸ்லீம்களாக மறந்துவிடாதீர்கள். அல்லாஹுடைய கட்டளை. நீங்கள் ஒரு திருமணம் முடித்தவராக என்று மறந்து விடாதீர்கள் என்று அல்லாஹுத்தாலா எங்கும் சொல்லவில்லை. இந்த அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் சேர்க்கவாதி, நம்முடைய பிள்ளை நரகவாதியா? இது என்ன கொள்கை எங்களுடைய? எங்களுடைய பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளை அற்ப உலக வாழ்க்கைகளுக்காக வேண்டி ஏனைய ஜாகிரியத்தில் உள்ளவர்களுக்காக கொண்டு தாரை நாற்கிறோம். எங்களுடைய அலைகளை மறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? இதெல்லாம் தார்மீக பொறுப்புகள். இது இரண்டு பேருக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஆண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோருக்கும் பொறுப்பு இருக்கிறது, பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோருக்கும் பொறுப்பு இருக்கிறது. இந்த பொறுப்புகளை அவர்கள் சரியாக நிறைவேற்றினார்களா என்ற விஷயத்திலே நாளை மறுமை நாளிலே அவர்கள் கணக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹினுடைய அந்த மறுமையை நாங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். சுவன வாழ்க்கை அதே போன்ற நரக வாழ்க்கை போன்ற இருக்கிறதாகவே நான் நம்ப வேண்டும். என்ன பாடுகள் சரி, உயிர் போனாலும் ஒரு சுவர்க்கவாதியாக வாழ்ந்து மரணித்ததுதான் ஒரு முஸ்லிமுடைய இலட்சியம். அந்த இலட்சியத்தோடு மரணித்து விட்டால் நிச்சயமாக வாழ்ந்து உறுதியால் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வேண்டும். எனவே இந்த மார்க்கத்திலே இந்த உறுதியாக இருந்து சத்தியத்தின் அடிப்படையிலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹுத்தாலா எனக்கும் உங்களுக்கும் நம் அனைவருக்கும் தருவானாக. பாகுலு கோலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ்.